ಕತ್ರಾಯಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡುವುದಾಗಿ. இந்த மாலை நேரத்தில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் பசுத்த பவுல் ரோமர்களின் நிருபம் 8:13-14 வாசிக்கலாம். ரோமர் 8:13-14.
மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
மாம்சத்தின் பிழை பிழைத்தால் சாவீர்கள், மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று ரோமர் 8:13-14 வாசிக்கிறோம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். For as many as are led by the Spirit of God, they are the sons of God. 13 மாம்சத்தின்படி நடப்பது நம்ம காண்கிறோம். மாம்சத்தின்படி நடக்கும் பொழுது நீங்கள் சாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய முடிவு மரணமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது நம்ம தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். இப்போ ரெண்டு விதமான வழி நடத்தல் இருக்கிறது. மாம்சத்தின்படி நடப்பது, வார்த்தையின்படி நடப்பது. இப்போ கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டு, வார்த்தையின் வழி நடத்தும் தன்மை, வார்த்தையின் வழி நடத்துதல் என்ற தலைப்பில் உங்களுக்கு செய்தியை கொடுப்பேன். லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டு, வார்த்தையின்படி நடப்பது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் எப்படி இருந்தார் என்றால் அவர் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். அவரை அநேகர் புறக்கணித்தார்கள். பாடு அணிவிக்கிறவராக இருந்தார். நம்முடைய முகங்களை அவரை விட்டு விலக்கி கொண்டோம் என்று நம்ம ஏசாயா 53 வாசிக்கிறோம். ஏசாயா 53:3.
அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம்.
இதோ அவர் வந்து புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தார், அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்க நிறைந்தவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. Despised, rejected, crucified. இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவின் லைஃப் இருந்தது. மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவர், Despised, rejected. இதோ அவர்களை வந்து அவரை வந்து புறக்கணித்தார்கள். கடைசியாக க்ரூசிஃபைடு, அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். 2000 முன்னதாக அவர் மாம்சத்தில் இருந்தார். நம்மை போல அவர் மாம்சத்தில் இருக்கும் பொழுது Despised, rejected, crucified. அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். அவ்விதமாக அவர் காணப்பட்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அன்னைக்கு ஃபிளஷ் ஃபார்மா இருந்தார், இன்னைக்கு எப்படி என்ன ஃபார்ம்ல இருக்கிறாரு, வேர்ட் ஃபார்ம்ல இருக்கிறார். ஆமென். அதே இயேசு கிறிஸ்து, மாம்சத்தில் வந்த அதே இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் என்ன ரூபத்தில் இருக்கிறார் என்றால் வார்த்தையின் ரூபத்தில் இருக்கிறார். கிரைஸ்ட் இன் வேர்ட் ஃபார்ம். இப்பொழுது நம்மத்திலே அவர் வேர்ட் ஃபார்மாக இருக்கும் பொழுது அன்றைக்கு என்ன நடந்தது தான் அதுதான் இன்னைக்கு நடந்தது. Despised, வார்த்தையை அவமதிப்பது, வார்த்தையை புறக்கணிப்பது, வார்த்தையை சிலுவையில் அறைவது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அதான் இன்னைக்கு நடக்கிறது. வார்த்தையானது நமக்கு வந்திருக்கிறது. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்தார் எதற்காக, நம்முடைய ஜனங்களை வழி நடத்துவதற்காக. அவர் மேய்ப்பராக இருந்தார், ஜனங்கள் ஆடுகளாக இருந்து அவர்களை நித்தியத்துக்கு வழி நடத்துவதற்காக அவர் மாம்சத்திலே வந்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக வந்தார். ஆனால் அவர்கள் வந்து அவரை அசட்டை பண்ணினார்கள், அவரை புறக்கணித்தார்கள், கடைசியாக சிலுவையில் அறைந்தார்கள். அதே சம்பவம் தான் மறுபடியும் நடக்கிறது. எல்லாமே பைபிள்ல நடந்தது, இன்னைக்கு அது ரிபீட் ஆகுறது. இன்னைக்கு அவர் வேட்ஃபார்மா இருக்கும் பொழுது இந்த மெசேஜ் தகவரா இருக்கிறார். அந்த வேர்ட ஜனங்கள் முதலாவது அசட்டை செய்கிறார்கள். டினாமினேஷன் டீச்சர்ஸ் வந்து வார்த்தையை அசட்டை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் அசட்டை செய்கிறார்கள், அதை புறக்கணிக்கிறார்கள், தங்களுடைய சபையை விட்டு புறக்கணிக்கிறார்கள். பின்பு என்ன பிரசங்க பீடத்தில் அதுக்கு விரோதமாக பேசி அவரை சிலுவையில் அறைகிறார்கள். வார்த்தை வந்து மறுபடியும் க்ரூசிஃபைட் ஆகுது. அன்னைக்கு மனுஷகுமாரனாக இருந்தும் பொழுது என்ன நடந்ததோ அதே போல தான் இப்பொழுது நடக்கிறது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஹி இஸ் இன் வேர்ட் ஃபார்ம் இன் த ரெவலேஷன் ஆஃப் த சன் ஆஃப் மேன் இன் திஸ் ஏஜ். இந்த காலத்திலே அவர் வந்து மனுஷகுமாரனுடைய வெளிப்படுதலாக இருக்கிறார். அவர் வார்த்தையின் ரூபத்தில் இருக்கிறார். அன்றைக்கு என்ன நடந்ததோ அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. நம்ம எத்தனை பேர் வார்த்தையை நேசிக்கிறோம், வார்த்தையை நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம், நேசிக்கிறோம், அதை மய்மைப்படுத்துகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த வார்த்தையானது நம்மை வழி நடத்துகிறது. தரிசனத்தை தொடர்ந்து நன்றாக கவனியுங்க. லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டை பற்றி நீங்க அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. நம்முடைய நினைவுகளை பார்க்கலும் நம்முடைய வழியை பார்க்கலும் தேவனுடைய நினைவுகள் அவருடைய வழிகள் மேலானதாக இருக்கிறது. ஆமென். மனுஷன் விழுந்து போனான், பாவத்திலே விழுந்து போனான், அவனுக்கு ஃபாலன் ஹியூமன் நேச்சர், விழுந்து போன தன்மை அவனத்துல இருக்கிறது. அதனால அவன் என்ன செய்வான் என்றால், மனுஷர்கள் பொதுவாக வார்த்தையை மதிப்பதில்லை, உலக காரியங்களை தான் அதிகமாக மதிப்பார்கள். எல்லாருமே பொதுவா வந்து மனுஷனுடைய நேச்சர் என்னவென்றால் வார்த்தையினுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியாது. ஆனா மற்ற காரியங்கள், பணம், சொத்து, ஆஸ்திகள், உலக பொருட்கள் மேல அதிக அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். அதை ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. ஜனங்களுடைய பொதுவான நோக்கம் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மதிப்பதை காட்டிலும் உலகத்தையும் அதனுடைய பொருட்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். உலகத்தின் மனுஷன் ஒரு பெரிய பதவியில் இருந்தால் அவனுடைய பேச்சுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். ஏவாளை நம்ம பார்த்துக்கும் பொழுது இந்த ஏவாள் ஆதியாகமம் 3 காட்ஸ் வேர்டை காட்டிலும் சர்பன்ட் வேர்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாள். காட்ஸ் வேர்டு என்ன சொல்லுகிறது, அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனா இவள் என்ன செய்தால், சர்ப்பமானது நீங்கள் அதை புசித்தால் தேவர்களைப் போல மாறுவீர்கள், நீங்கள் நன்மை தீமை அறிவீர்கள், நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லும் பொழுது காட்ஸ் வேர்டு இருக்கிறது, செர்பன்ட் வேர்டு இருக்கிறது. காட்ஸ் வேர்டை காட்டிலும் செர்பன்ட் வேர்டு தான் அவளுக்கு அதிக முக்கியத்துவமாக தெரிந்தது. அதுக்கு தான் அதிக வேல்யூ பண்ணினாள். அதனால அவள் அவிதமாக வேல்யூ பண்ணும் பொழுது இந்த உலகத்தையே மரணத்துக்குள் கொண்டு வந்து விட்டாள். அவள் லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டு வார்த்தையினாலே வழி நடத்தப்படுகிறதை அவள் புறக்கணித்து சர்ப்பத்தினுடைய பேச்சுக்கு செவி கொடுத்ததுனால, அதுக்கு ஹையர் ரெஸ்பெக்ட் கொடுத்ததுனால, அந்த வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால என்ன ஏற்பட்டது என்றால், இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மரணம் என்று வந்தது, அல்லது நமக்கு மரணம் என்பது இல்லை. மனுஷர்கள் பொதுவாக தங்களுடைய சொந்த வழியிலே போவார்கள். பொதுவாக எல்லா மனுஷனும் தன்னுடைய சொந்த வழியில் தான் போவாங்க. காட்ஸ் வேர்டு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம சொன்னா எதிர்த்து நிற்கும், பிள்ளைகள்லாம் எதிர்த்து நிற்கும். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நீ இப்படி போறியன்னா எதிர்த்து பேசும். அந்த காலத்துல தாய் தப்பனுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவாங்க, வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. இன்னைக்கு பொதுவா அப்படி இல்லை. எல்லாருமே வந்து வழி தப்பி திரிவது, தங்களுடைய மனம் போன போக்கிலே போவது. ஏசாயா 53:6 வாசிக்கலாம்.
நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார்.
நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் சொந்த வழியிலே போனோம் என்று சொல்லப்பட்டது. எல்லாரும் அவங்களுடைய சொந்த வழி. பாஸ்டர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, அதுக்கு கீழ்ப்படிய மனசில்லை. அவங்களுக்கு ரொம்ப கௌரவம் ஏற்பட்டு தங்களுடைய சொந்த வழியை தெரிந்து கொள்வார்கள். அவனுடைய வழி வந்து மரண வழிகள் சொல்லப்பட்டிருக்குது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12 வாசிக்கிறோம். அதே வசனத்தை நீதிமொழிகள் 16:25 வாசிக்கிறோம். அந்த வசனம் 2 எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் சொந்த வழியிலே போனோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழி வந்து தேவனுடைய வழியை காட்டிலும் மேலானது என்று நினைத்து தேவனுடைய வார்த்தையை நம்ம அவமதிப்பது, அதை புறக்கணிப்பது, அதை குருசிஃபை பண்ணுவது, அதை சிலுவையில் அறைவது. லூசிபரை நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, ஓ த சன் ஆஃப் மார்னிங் ஸ்டார் லூசிபர், த சன் ஆஃப் மார்னிங் ஸ்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 14:12 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த லூசிபர் பல்லோகத்தில் இருக்கிறான், அவன் நெக்ஸ்ட் டு காடாக இருக்கிறான், அவன் ஒரு கேருபீனாக இருக்கிறான், ஆண்டவரை ஆராதிக்கிறவனாய் இருக்கிறான், ஜனங்களை தேவனிடத்தில் வழி நடத்துறவனாய் இருக்கிறான், அவன் ரொம்ப அதிக பெரிய போஸ்ட்ல இருக்கிறான், கர்த்தருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான், சிரிசிப்பை தவிர மற்ற எல்லாத்தையும் செய்ய அவனுக்கு அதிகாரம் உண்டு. அவ்விதமாக இருக்கிறவன் என்ன செய்தான் என்றால், அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கி இருப்பதற்கு பதிலாக அவன் என்ன நினைக்கிறான், 13 வாசிக்கலாம்,
நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும்.
இதோ பாருங்க, வானத்துக்கு ஏறுவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை ஸ்தலத்திலே நான் வீற்றிருப்பேன், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். 14 வாசிக்கலாம்,
நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே.
அவன் இருதயத்திலே அவன் நினைக்கிறான், நான் வந்து காடுக்கு மேல போகணும், நான் ஆராதிக்கப்பட வேண்டும், நான் அவருக்கு உன்னதமானவருக்கு ஒப்பாக வேண்டும் என்று தன்னுடைய இருதயத்திலே அவன் சொன்னான். அவனுடைய உபதேசங்களை அங்கே தேவதூதர்களுக்கு போதிக்கும் பொழுது 1/3 தேவதூதர்கள் வஞ்சிக்கப்பட்டு அவன் பக்கம் சேர்ந்து கொண்டாங்க. அவன் வந்து கர்த்தருக்கு அடங்கி இருப்பதற்கு பதிலாக, வார்த்தையினுடைய வழி நடத்தலுக்கு பதிலாக தன்னுடைய சொந்த வழியிலே போகும் பொழுது அவனுடைய டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியாது அவனுக்கு. அவ்விதமாக தன்னுடைய சொந்த வழியிலே போனால் அவனுக்கு முடிவு என்ன வரும் என்று அவனுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். ஆமென். கர்த்தருக்கு எல்லாமே தெரியும், அதனால்தான் நாம் அவரை ட்ரஸ்ட் பண்ணுகிறோம். நமக்கு நம்ம ஒரு காரியத்தினுடைய முடிவு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அதனால கர்த்தர் அவனை என்ன செய்தார், 15 வாசிக்கலாம்,
ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு
போனாய், இது அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய், thou shall be brought down to hell to the sides of the pit, இனி வந்து குழியிலே விழுந்தாய், பாதாள குழியிலே உன்னுடைய முடிவு பாதாள குழியாக இருக்கிறது, hell fire ஆக இருக்கிறது. அவனுடைய டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியாது. அதே போலதான் மனுஷனும் இந்த லூசிபர் மாதிரிதான், உலகத்துல இருக்க மனுஷங்கள்லாம் லூசிபர் மாதிரி தங்களுடைய தங்க வழியில போய் ஏதோ பெரிய போஸ்ட்ல வர மாதிரி, பெரிய இது மாதிரி, நீங்க என்ன வர போறீங்க, நான் கலெக்டர் ஆக போறேன், டாக்டர் ஆக போறேன், இப்படியாக அவர்கள் வந்து தீர்மானம் பண்ணுகிறார்கள். ஏதோ அவங்க பெரிய ஆளா வர மாதிரி அவங்களா நினைக்கிறாங்க. அவங்களுடைய முடிவு என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. லூசிபருக்கு அவனுடைய முடிவு என்னன்னு தெரியாது, அதே போல உலகத்தின் மக்களுக்கு தெரியாது. அவங்களுடைய முடிவு டெஸ்டினேஷன் கடைசியா சேர்ற இடம் வந்து ஹெல் பயர் பிட்ல, அந்த வந்து அந்த குழியில இறங்க வேண்டும். அது வந்து செல்ஃப் லீடர்ஷிப், தங்களை தாங்களே வடித்து வழி நடத்தி கொள்வது, டெஸ்டினேஷன் டு த சைட்ஸ் ஆஃப் த பிட்ஸ் ஆஃப் ஹெல், பாதாள குழியிலே அவங்களுடைய சேரும் இடம் பாதாள குழியா இருக்கிறது. டிஸ்அபீடியன்ஸ் டு த வேர்ட், வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாம போனனாலே அவங்களுடைய சொந்த வழி பாதாள குழிக்கு வழி நடத்துகிறது. உலகத்தில் 700 மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க, இந்தியாவில் 120 மக்கள் இருக்கிறாங்க, உலகத்தின் ஜனத்தொகையில் 1/7 இந்தியாவில் இருக்கு. அதனால் இவ்வளோ ஜனக்கூட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த ஜனக்கூட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் செல்ஃப் லீடர்ஷிப்பில் இருக்கிறாங்க, தங்களை தாங்களே வழி நடத்தி கொண்டு கடைசியாக லூசிபர் எப்படி முடிவடையவானா அதே முடிவு தான், ஹெல் ஃபயர் தான் அவங்களுடைய டெஸ்டினேஷன். அவங்களுக்கு அவங்க டெஸ்டினேஷன் தெரியாது, ஆனால் கத்தருக்கு எல்லாமே தெரியும். அதனால் இங்கே முன்னக்கூட்டியே எழுதி வச்சிருக்கிறாரு, அல்லேலூயா, சாத்தான் பாதாள குழியிலே முடிவடைவான். அதே போல மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுற அந்த செல்ஃப் லீடர்ஷிப் வந்து அதனுடைய டெஸ்டினி என்ன, டெஸ்டினி வந்து ஹெல் ஃபயராக இருக்கிறது. நான் வந்து வார்த்தைக்கு அடங்கி இருக்க முடியாது, நான் ஜாலியா இருக்க வேண்டும், குடிகாரங்களோடு ஸ்பைங்களோடு சேர வேண்டும், அங்கெங்கே அரட்டை அடித்து நேரத்தை கடத்த வேண்டும், வேலையும் பார்க்க கூடாது, ஆண்டவரையும் தேடக்கூடாது, படிக்கவும் கூடாது, கீழ்ப்படியும் இருக்கக்கூடாது, வாழ்நாளை வீணாக்கி போடும்பொழுது உன்னுடைய முடிவு வந்து ஹெல் ஃபயர். வாலிப சகோதரனே, உன்னுடைய முடிவு ஹெல் ஃபயர், உன் நெஞ்சி நிலவிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட, நெஞ்சி நினைவிலும் கண்ணின் காட்சியிலும் ஒருவன் நடக்கும் பொழுது அவனுடைய முடிவு என்ன, அந்த டெஸ்டினி என்ன, ஹெல் ஃபயராக இருக்கிற தேவன் அதை நியாயத்திலே கொண்டு வருவார். சாத்தான் வந்து தேவனை விட தன்னை மேலாக உயர்த்தி கொள்கிறான், தான் நினைத்த காரியம் நடக்கும் என்று நினைக்கிறான், தான் ஆராதிக்கப்பட வேண்டும், தனக்கு மக்கள் குடிமக்கள் வேண்டும், தனக்கு ஒரு ராஜ்யம் வேண்டும் என்று நினைத்தான். மைக்கேல் கிங்டத்தை காட்டிலும் தன்னுடைய கிங்டம் மேலான ராஜ்யமாய் இருக்க வேண்டும். எங்க கன்ட்ரிய நாங்க அப்படி ஆக்குறோம் இப்படி ஆக்குறோம் சொல்லி இத கன்ட்ரிய வந்து கீழே தான் கொண்டு போறாங்க. நாட்டு பற்று இருந்தா கன்ட்ரிய வந்து உயர்த்துவாங்க, ஜனங்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு வேண்டிய முயற்சி செய்வாங்க. தங்களுடைய வழி நடத்தலின் படி இந்த அரசியல்வாதிகள் இந்த தேசத்தை கொண்டு போகுது, அழிவின் பாதையிலே கொண்டு செல்கிறார். லூசிபர் அவிதமான ஒரு திட்டம் போட்டு தன்னுடைய யோசனை என்ன வருகிறோ தன் விருப்பத்தின்படி அவன் நடக்கும் பொழுது தேவனை சார்ந்திருக்காதபடி வார்த்தையின்படி நடக்காதபடி தன்னுடைய ஓன் லீடர்ஷிப்ல போகும் பொழுது அவனுடைய முடிவு பாதாளம், நரகம் அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து கவனிக்கும் பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், எல்லாருமே நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கிறது. ஆமே எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்தா நம்முடைய வாழ்க்கை வந்து கிராடில் இருந்து கிரே வரைக்கும் போகுது. தொட்டில்ல குழந்தைய கடத்துறாங்க, முதல்ல தொட்டில்ல கடத்தினாதான் குழந்தை தூங்கும். அதனால தொட்டில்ல இருந்து நம்ம எல்லாரும் தொட்டில்ல படுத்துதான் நம்ம வந்திருக்கோம், பெரியவங்களா மாறி இருக்கோம். ஒரு காலத்துல உங்க அம்மா உங்களை தொட்டில்ல போட்டாங்க. From cradle to grave, மனுஷனுடைய வாழ்க்கை எங்க முடிகிறது? கல்லறையிலே முடிகிறது. அங்க போய் மண்ணுக்குள்ள தூக்கி போடுறாங்க பாடியை, அதோட லைஃப் முடிஞ்சு போச்சு. எத்தனை வருஷம் உலகத்துல உயிரோடு இருக்கிறோமோ அதெல்லாம் காட்ஸ் கிரேஸ். சிலர் 70 வயசு 80 வயசு இருக்கிறாங்க, சிலர் 90 வயசு கூட இருக்கிறாங்க, 90க்கு மேல கூட இப்பொழுது இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காட்ஸ் கிரேஸ். அதனால நம்முடைய வாழ்க்கையானது கிராடில், அது வந்து தொட்டில் ஆரம்பித்து கல்லறையில் அது முடிவடைகிறது. எல்லாருடைய வாழ்க்கையும் அதுதான். அப்படி இருக்கும் பொழுது அந்த தொட்டிலிருந்து கல்லறை வரைக்கும் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய நடுப்பகுதியாக இருக்குது. மிடில் ஆஃப் அவர் லைஃப். இந்த மிடில் ஆஃப் அவர் லைஃப் வந்து சீக்ரெட்டாக இருக்கு, அது வந்து ரகசியமாக இருக்கிறது, அது மிஸ்ட்ரியாக ஒரு மர்மமாக இருக்குது. சொல்லப்போனால் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் தெரியாது, ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது, இந்த சபையில இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது, உலகத்துல என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு ரகசியமா இருக்கிறது, மிஸ்ட்ரியாக இருக்கிறது. ஃப்ரம் கிராடில் டு கிரேவ் வந்து மிடில் ஆஃப் அவர் லைஃப். இந்த மிடில் ஆஃப் அவர் லைஃப் வந்து நமக்கு மிஸ்ட்ரி, ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்தல. நம்ம லைஃப் வந்து ஒரு ஸ்டோரியாக இருக்கிறது, நம்ம லைஃப் வந்து ஒரு டிராமா மாதிரி இருக்கிறது. அதனால கிராடில் இருந்து நம்ம இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துருக்கிறோம், இத்தனை வருஷமா உலகத்துல நம்ம வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இது இந்த மிடில் ஆஃப் த ஸ்டோரி, மிடில் ஆஃப் அவர் லைஃப். நம்முடைய அந்த ஆரம்பம் எங்கே இருக்கிறது? நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம்? வி கேம் ஃப்ரம் காட். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய சிந்தையில ஒரு ஆட்ரிபியூட்டாக இருந்தோம், ஒரு ஆவிக்குரிய அணுவாக இருந்தோம், ஒரு தன்மையாக இருந்தோம், ஒரு சின்ன டாட் மாதிரி இருந்தோம். நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜீனாக அவர்கிட்ட இருந்தோம். நம்ம தேவனிடத்திலிருந்து நம்ம ஒரு பெற்றோர்கள் மூலமாக உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால நம்முடைய பிகினிங் எங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆவிக்குரியவர்களாகி நமக்கு தெரியும். எனக்கு தெரிகிறது நான் தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்திருக்கிறேன், உங்களுக்கு தெரிகிறது நீங்க தேவனுடைய சிந்தையிலிருந்து. எத்தனை பேர் தேவனுடைய சிந்தையில வந்திருக்கோம்? ஆமே, இதுதான் பெரிய அழகு. நம்முடைய பிகினிங் நமக்கு தெரியுது, நம்முடைய டெஸ்டினி நமக்கு தெரியுது, நம்முடைய முடிவான வாழ்க்கை நமக்கு தெரிகிறது. நம்முடைய முடிவு என்னது? நம்ம எல்லாம் அப்படியே போயிருவோம். ஏசு அப்படியே போயிட்டாரு, எலியா அப்படியே போயிட்டான், எனக்கு போயிட்டான், அந்த ரெண்டு சாட்சிகள் இன்னைக்கு காலையில் அப்படியே மேலே போயிட்டாங்க, மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அதே போல ஒரு நாள்ல நம்ம அப்படி போறோம். எத்தனை பேர் அதை இமேஜின் பண்றீங்க? நல்ல மாதிரி இமேஜின் பண்ணா நல்லது. ஆண்டவர் நமக்கு இமேஜினேஷன் கொடுத்துருக்கிறார். அதனால ஒரு நாள்ல நம்ம அப்படியே மேல போயிருவோம். ஆமே, கண்ணிமைக்கு நேரத்திலே ஆகாயத்திலே நம்ம இயேசுவை சந்திப்போம். இது நம்முடைய டெஸ்டினி. பார், நித்திய காலமாக அவரோடு கூட இருப்போம். இது நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவாக இருக்கிறது. துவக்கம் தெரியுது, தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்தோம். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்ம தேவனுடைய சிந்தையில இருந்தோம். பின்பு ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதன் பின்பு கிராடில் டு கிரேவ். கிரேவுக்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு ஆண்டவருடைய வருகை வந்தா நமக்கு கிரேவ் இல்லை, நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறுகிறோம். உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறுகிறோம். நம்ம நம்முடைய எண்ட் ஆஃப் லைஃப், நம்முடைய டெஸ்டினி அவிதமா இருக்கு. இந்த மிடில் பார்ட்ஸ் வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய மிடில் பார்ட்ஸ். அறுபது எழுபது வருஷம் இருக்கலாம், எண்பது வருஷம் இருக்கலாம், இல்ல தொண்ணூறு வருஷம் இருக்கலாம், அது கூட நமக்கு தெரியாது. இது வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிறது. அதை நம்ம வாழ வேண்டும், அந்த மிஸ்ட்ரியை நம்ம வாழ்ந்து காமிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்து காமிக்க வேண்டும். அதுக்கு மிஸ்ட்ரி நமக்கு தெரியாது. தெரியாதனால என்ன செய்ய வேண்டியிருக்குது, நம்மளை விட ஹையர் பவர் அங்க காட் ஜீசஸ் கிரைஸ்ட் அல்லேலூயா, அவரை நம்ம ட்ரஸ்ட் பண்ண வேண்டும். உன் வழிகளில் எல்லாம் நீ என்ன, நீ அவர் மேல நம்பிக்கையாரு, நீ உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். கத்தர் மேல நம்பிக்கையா இருந்து அவரை சார்ந்து கொண்டு அவரை ட்ரஸ்ட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதி தருவார். அல்லேலூயா. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இதான் மனுஷனுடைய நம்முடைய நம்முடைய ஆரம்பம் நமக்கு தெரிந்ததென்றால் நம்முடைய முடிவு நம்ம தெரியும். நாம தேவனிடத்திலிருந்து வந்தோம் என்று நாம் அறிந்திருந்தோம் என்றால், அந்த நிச்சயம் நமக்கு இருக்கும் என்றால், நம்ம தேவனிடத்துக்கு போவோம் என்பதை அறிந்திருக்கிறோம். இஃப் யூ நோ யுவர் ஆரிஜின், யூ நோ யுவர் டெஸ்டினி. உங்களுடைய ஆரம்பம் எங்கே என்று அறிந்திருந்தால் உங்களுடைய முடிவு எங்கே என்று அறிய முடியும். ஆரம்பத்தை அறியாது, நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன் என்று அறியாத பட்சத்துல நீங்க அந்த இடத்துக்கு போக முடியாது. எவ்வளவு மகத்தான சத்தியம். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமா இவ்வளவு நம்ம லைஃபை கிளியர் பண்ணும் பொழுது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம சில நேரங்களில் ஆண்டவருடைய ஆவினாலே வளர்த்து வழி நடத்தப்படும் பொழுது அது ஒரு கடினமான பாதையா இருக்கலாம். அது கடினமான பாதையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா, நம்மளை விட்டு விலகிட்டாரா, இது உண்மையானவே ஆண்டவருடைய வழி நடத்தலா என்று நமக்கு தெரியாது. அவர் நம்மை சோதித்து அறியும் பொழுது அந்த வழி நடத்தல் வந்து கடினமாக இருக்கும் பொழுது அது ஒரு ராங் லீடர்ஷிப்பா இருக்குமோ என்று நம்ம நினைக்க தோன்றலாம். ஆனால் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். ஆமே. இவ உதாரணமாக ஜோசப் லைஃப் நீங்க பார்க்கும் பொழுது, ஜோசப் லைஃப் வந்து அவன் ஒரு சொப்பனை காண்கிறான். 37 அதிகாரம் ஆதியான 37:5 வாசிக்கலாம்.
யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான், அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள்.
சரி போதும். அந்த யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான். நம்ம வந்து அந்த தொடர்ந்து அதை வாசிக்கும் பொழுது ரெண்டு சொப்பனை காண்கிறான். உங்களை எல்லாருக்கும் நன்றாக தெரியும், எல்லாரும் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவனுடைய கட்டு நிமிர்ந்து நிற்கிறது, எல்லா கட்டுகளும் அதை சுற்றி அவனை வணங்குகிறது. அதன் பின்பு அவன் பார்க்கிறான், அவன் ஒரு ஸ்டாரா இருக்கிறான். 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் அவனை வணங்கினது. அவனுடைய சகோதரமார்கள் அதை சொல்லும் பொழுது, நீங்க எங்க மேல நீ ஆளுகை செய்வாயோ, எங்கள் மேல் நீ துரைத்தனம் பண்ணுவாயோ, உன்னையும் அவ்வளவு தூரத்துக்கு நீ உயர்த்தப்படுவாயோ என்று சொல்லி அவனை வந்து பரியாசம் பண்ணினார்கள், அவனை பகைத்தார்கள். அவனுடைய தாயும் தகப்பனும் அந்த சொப்பனத்தை கேட்டு, நீ என்ன இந்த மாதிரி சொப்பனம் காண்கிறா, நானும் உன்னுடைய தாயும் உன்னை வணங்க வருவோமோ. அதான் சூரியனும் சந்திரனும், சூரியன் வந்து தகப்பன், சந்திரன் வந்து தாய், நட்சத்திரம் வந்து பிள்ளைகள். அதனால சூரியனும் சந்திரனும் என்னை வணங்கினது என்று சொல்லும் பொழுது நாங்க உன்னை வணங்க வருவோமா என்று சொல்லி அவன் அவனா வந்து சொப்பனத்தை ஏற்படுத்தினான்னா அவன் மேல கோபப்படுத்தலாம். அவனா சொப்பனத்தை உற்பத்தி பண்ண முடியுமா? கத்தராக கொடுத்துருக்கும் பொழுது அவன் மேல கோபப்படுதல அர்த்தம் இல்லை. ஆண்டவரா என்ன பாஸ்டரா அழைச்சிருக்கும் பொழுது இவர் என்ன பாஸ்டரா வந்து பெருசா ரொம்ப இது பண்றாரு அப்படின்னு ஒரு அவிசுவாசி பேசினான்னா அர்த்தம் இல்லை, அவனுக்கு யோசனை இல்லை. இது கத்தரா ஏற்படுத்திருக்கிறார், இந்த ஊழியத்தை கத்தரா ஏற்படுத்திருக்கிறார். ஆமே. அது ஒரு மனுஷனான அல்ல, கத்தர் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வரும் பொழுது அதை அங்கீகரிக்க மனுஷனுக்கு மனசு வராது. அதே போல ஆண்டவர் ப்ராஃபட் அனுப்பினார், அவரை கள்ளத்தீக்கதரிசி சொல்லலாம், பலவிதமான மொழிகளை சொல்லலாம், அவர் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் அவரை அனுப்பி இருக்கிறார், அவரை குறித்து வேத வாக்கியம் நிறைவேறுது. அதை அங்கீகரிக்கிறதுக்கு மனசு இல்லை. யோசேப்பை எப்படி அங்கீகரிக்க மனசு இல்லையோ அதே போல யூதர்கள் இயேசுவை அங்கீகரிக்க மனசு இல்லை. இன்னைக்கு இருக்கிற டினாமினேஷன் பீப்புள் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார் என்று அதை அங்கீகரிக்க அவனுக்கு தாழ்மை இல்லை. தாங்களே பெரிய பிரீச்சர்னு நினைக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வரத்தை கொடுக்கும் பொழுது அதை அப்ரிசியேட் பண்ணுவதற்கு சாபன போதலுக்கு இன்னைக்கு மனசு இல்லை. அவன் இங்கே கவனிக்கும் பொழுது அவனுடைய டெஸ்டினேஷன் அவனுக்கு என்னன்னு தெரியுது. அந்த சொப்பனை என்ன சொல்லுகிறது, எல்லாருமேலே அவன் ஆளுகை செய்வான், உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரும். அவனுடைய டெஸ்டினேஷன் அவனுக்கு தெரியுது, அவனுடைய பிகினிங் அவனுக்கு தெரியுது. அவன் யோசேப்புக்கு என்ன சொன்னால் யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் அவன் பிறந்திருக்கிறான். அவன் வந்து 17 வருஷமா எப்படி வந்தான் அவனுடைய பிகினிங்கும் தெரியும், அவனுடைய டெஸ்டினேஷனும் தெரியும். ஜோசப்புக்கு அவனுடைய பிகினிங் தெரியும், டெஸ்டினேஷன் தெரியும். அதே போல தான் உங்களுக்கு உங்களுடைய ஆரம்பம் தெரியும், உங்களுடைய முடிவு தெரியும். ஆமே
ஆமே.
ஆரம்பமும் நல்லா இருக்கு, முடிவும் நல்லா இருக்கு. தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்திருக்கிறோம், நம்ம தேவனத்துக்கு போகிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை. இடையில இந்த உலகத்துல இருக்கும் பொழுது இது நமக்கு தெரியாது. இந்த மிடில் ஆஃப் அவர் லைஃப் வந்து சீக்ரெட்டா இருக்கிறது, அது ஒரு மிஸ்ட்ரியா இருக்குது. ஜோசப்புக்கு அவிதமா தான் இருந்துச்சு. இதை சகரமாக அவனை பகைக்கிறார்கள், குழியில தூக்கி போடுகிறார்கள், 20 வெள்ளிக்காசுக்கு மீதியான இடத்துல விட்டு போடுகிறார்கள். எகிப்தில அந்த மார்க்கெட்ல அவன் ஆடு மாடு போல விற்கப்படுகிறான். இவ்விதமாக இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன, ஆண்டவர் நம்மளை விட்டு இருக்கிறாரா இல்லையா, இந்த சொப்பனை எப்படி நிறைவேறும், நம்முடைய டெஸ்டினேஷனை எப்படி அடைய முடியும் என்று அவனுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு பல வருடங்கள் அவனுடைய லைஃப், இந்த மிடில் ஆஃப் த லைஃப் வந்து ரொம்ப மிஸ்டீரியா இருந்தது. பின்பு போத்திப்ரா வீட்டுக்கு போகும்பொழுது அவனுடைய மனைவி வந்து அநியாயமாய் குற்றம் சாட்டும் பொழுது அவன் வாழ்க்கையிலே அந்த சிச்சுவேஷன் அவன் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. பின்பு அவன் சிறைச்சாலைக்கு போக வேண்டியதா இருந்தது. விலங்கு போட்டு அவனை ஒடுக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய மிடில் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக இருந்தது. அதே போலதான் நம்முடைய லைஃப் வந்து, இதை நம்ம மிடில் ஆஃப் லைஃப்ல இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையினுடைய மத்திய பகுதியில் இருக்கிறோம். இது வந்து நமக்கு மிஸ்ட்ரியாக இருக்கிறது. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. மேரேஜ் நடக்க மாட்டேங்குது அநேருக்கு, சிலருக்கு சைல்டு பேர்த் இல்லை, சிலருக்கு சுகம் இல்லை, சிலருக்கு போராட்டமே, பண வசதி சரியா இல்லை, எவ்வளோ ப்ராப்ளம். டெய்லி நம்ம ப்ராப்ளங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கு. நானும் யோசித்து பார்க்குறேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நான் இவ்வளோ சிந்தித்தது கிடையாது, வாழ்க்கையை குறித்து ரொம்ப சிந்தித்ததே கிடையாது. இப்போ அதிகமாக சிந்திக்கிறேன். நாளையும் ப்ராப்ளம் இருக்கத்தான் செஞ்சு அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக தெரியல, ரொம்ப பேடன் இல்லை, இப்பொழுது ரொம்ப பேடனாக இருக்கு. சர்ச்சில் யாருக்காவது சுகம் இல்லைன்னு சொல்லிட்டாலே எனக்கு ரொம்ப பேடனாக இருக்கு. யாருக்காவது ஏதாவது நடந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எல்லாரும் சந்தோஷத்தோடு வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் நான் நியூஸ் கேள்விப்படும் பொழுது ரொம்ப ஷாக்காக இருக்கிறது, ரொம்ப பேடனாக இருக்கிறது. இப்போ ப்ராப்ளங்கள் ரொம்ப அதிகமாக தெரியுது. ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஒவ்வொரு ஃபேமிலியிலும் ப்ராப்ளங்கள் இருக்கு. அதான் இந்த மிடில் ஆஃப் லைஃப் வந்து நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிறது. Hard to understand. இதை நம்மளால புரிய முடியல. ஏன் இவ்விதமாக வந்தது என்று புரிய முடியல. ஏன் நம்ம வந்து இதை எப்படி இதை மேற்கொண்டு இந்த வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிறதும் புரியல. உலகமே இன்னைக்கு குழப்பத்தில் இருக்கிறது. ப்ராப்ளத்துக்கு மேல ப்ராப்ளம் இருக்கு. நம்மளுடைய மிடில் ஆஃப் த லைஃப் வந்து ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்கிறது. ஆனா நமக்கு வந்து டெஸ்டினேஷன் நம்ம ராச்சல்ல போவோம் நல்லா தெரியும். ஆமே இல்ல. யோசிப்பினுடைய முடிவு வந்து மிஸ்ட்ரி கிடையாது, யோசேப்பினுடைய ஆரம்பம் வந்து மிஸ்டி கிடையாது. ஆனா மத்தியதான வாழ்க்கை வந்து சாப்டர் டு சாப்டர் பார்க்கும் பொழுது 39-ஆம் 37-ஆம் அதிகாரத்திலிருந்து 41-ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன சென்றால் அவனுக்கு ஒவ்வொரு சாப்டரும் மிஸ்ட்ரியா இருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு படியும் நமக்கு அது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிறது, ரொம்ப ஹார்டா இருக்கிறது. ஆனா கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் நமக்கு நல்ல முடிவை தருவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமே. எரேமியா 29:11 வாசிக்கலாம். எரேமியா 29:11,
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே.
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தரணும், நல்ல உங்களை உயர்த்த வேண்டும் என்று என் நினைவில் நான் வச்சிருக்கிறேன். அது வந்து அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமே. எதுவுமே தீமையா முடியாது, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் முடியும். அன்றி அவருடைய தீர்மானத்தின் மேல் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்பு கொள்ளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடியும் என்று அறிந்திருக்கிறோம். ஆமே.
ஆமே.
நம்ம வந்து இந்த மிடில் பார்ட் தான் வழி நடத்தப்பட வேண்டும். நம்ம இந்த மிடில் பார்ட்ஸ், நம்ம லைஃபுடைய மிடில் பார்ட்ஸ், கிராடில் டு கிரேவ், தொட்டிலிருந்து நம்ம கல்லறை வரைக்கும் இந்த மிடில் பார்ட்ஸ் வந்து இன்னைக்கு வார்த்தையினுடைய வழிநடத்தல் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. யார் வார்த்தையினுடைய வழிநடத்தல் படி இந்த உலகத்தில் ஜீவிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், நித்தியத்துக்குள்ள பிரவேசிப்பார்கள். இந்த மிடில் பார்ட்ல தான் மனுஷங்க வந்து பல ஐடியாஸ் அவங்களுக்கு வரும், பல கருத்துக்கள் வரும், பல பல காரியங்களை சொல்வார்கள். இப்பொழுது இதெல்லாம் டைவர்ட் ஆகி தங்களுடைய சொந்த வழியில போறாங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம செய்யணும். ஒருத்தர் வந்து ஐயா எங்க இடத்துல வந்து நீங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க கர்த்தருடைய வழி நடத்தல் இருக்கான்னு நாம் பார்க்கணும். இந்த நினைச்சியும் பாதிக்கப்படக்கூடாது, இந்த ஊழியம் பாதிக்கப்படக்கூடாது. அதனால எப்பொழுது நினைச்சேன் சிலர் கூப்பிடும் பொழுது நான் அதை ஜபத்துல வச்சு நான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அது வார்த்தையினுடைய வழி நடத்தலா இருக்கிறதா அப்படிங்கிறத எல்லாத்துலயுமே யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டு நமக்கு இந்த மிடில் பார்ட்ல தேவை. ஏன்னா நமக்கு அது எப்படி போய் முடியும் நமக்கு தெரியாது, நமக்கு முன்னால என்ன இருக்குன்னு தெரியாது. இதனால எல்லா பசுத்தவான்களையும் நம்ம பைபிள்ல வாசிக்கும் பொழுது அவங்க வார்த்தையினாலே வழி நடத்தப்பட்டார்கள். லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டு அவங்களுக்கு இருக்கும் பொழுது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக முடிந்தது. ஆமென். அதனால இந்த ஸ்டோரி ஆஃப் ஜோசப் நம்ம பார்க்கும் பொழுது த மிடில் ஆஃப் ஜோசப் லைஃப் பிட்வீன் பிகினிங் அண்ட் த எண்ட் வாஸ் கிப் kept a secret from him. அவனிடத்திலிருந்து அவனுக்கு அது தெரியாது, ஜோசப்புக்கு அது தெரியாது. என்ன இந்த மாதிரிலாம் நடக்குது வாழ்க்கையில, இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, பயங்கரமான போராட்டங்கள். சிலருக்கு அதை பற்றிலாம் தெரியறது இல்லை, லைஃபை பற்றி யோசிக்கிறது இல்லை. எப்பொழுது அதெல்லாம் அவனுக்கு வந்து ஆண்டவர் ஏன் அதை சொல்லலை, அவன் லைஃப்ல இருக்க மிடில் பார்த்த ஆண்டவர் ஏன் வெளிப்படுத்தலைன்னா அதை வெளிப்படுத்தினா அவன் ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட் ஆயிருவான். நமக்கு முன்னால என்ன இருக்குங்கிறது ஆண்டவர் சொல்றது இல்லை, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது சொல்றது இல்லை. ஒருவேளை ஆண்டவர் அதை சொன்னா நம்ம டிஸ்கரேஜ் ஆயிருவோம். அந்த நேரத்துல தான் நமக்கு அது தெரியும். அந்த நேரத்துல தான் நாளைக்கு தான் நீங்க வந்து ஆண்டவர் அன்போல்டு பண்ணுகிறார், அதை ஓபன் பண்ணுகிறார், என்ன காரியங்கள் நடக்கிறது என்று பார்க்கிறார். ஆனா நம்ம கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணும் பொழுது அவர் தீமைக்கல்ல எல்லாத்தையும் சமாதானத்துக்கு ஏதுவாய் இருக்கிறார். நம்மை குறித்து நல்ல நினைவுகளை அவர் உடையவராய் இருக்கிறார், எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாய் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விதமா விசுவாசிக்கிறோம். ஏடனில் இருக்கும் பொழுது ஏடேன் அவளுக்கு மிலினியம் மாறி இருந்தது. மிலினியம் வந்து ஏடனாக இருக்கிறது, நமக்கு மிலினியம் வரப்போகுது. அப்பொழுது ஏதேன் எப்படி இருந்தது என்பதை நம்ம அறிந்து கொள்வோம். இப்பொழுது சாத்தானின் ஏடனில் இருக்கிறோம். மனுஷர்கள் நம்மளை ஆளுகை செய்கிறார்கள், அவிசுவாசிகள் நம்மை ஆளுகை செய்கிறார்கள். உலகமானது துன்மார்க்கருடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய லா பாஸ் பண்ணுகிறாங்க, நினைச்சதெல்லாம் அவங்க செய்யறாங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கிறாங்க, தனி மெஜாரிட்டியில வந்திருக்கிறாங்க, எதிர்கட்சிக்காரங்களும் ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்களுடைய செல்ஃப் லீடர்ஷிப்ல அவங்க இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, கர்த்தரை நம்பி ஜீவிக்க வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த காரியங்களும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும்னா டெய்லி நம்ம ட்ரஸ்ட் இன் தி லார்ட். ஆமென். அவங்க ஏடேன்ல இருந்தாங்க, தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தார்கள், ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்தார்கள். ஃபியர், பயம் என்கிறதே அவங்களுக்கு இல்லை. இப்பொழுது மனுஷன் பயப்படுறான், என்ன ஆகும் என்ன ஆகும், கவர்மெண்ட் என்ன ஆர்டரை கொண்டு வரும், புதுசு புதுசா அவங்க பிளான் என்ன வச்சிருக்கிறாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொண்டு வருவாங்க, நம்ம மேல என்ன காரியங்கள் வரப்போகுது, என்ன காரியங்களை திணிக்க போறாங்க, இப்படி எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு பயந்த வாழ்க்கையை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம கர்த்தரை நம்பி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏதேனிலே வந்து அவர்கள் வந்து லீடர்ஷிப் ஆஃப் த வேர்ல இருந்தாங்க. சர்ப்பமானது அங்க பேசும் பொழுது அந்த ஏவாள் வந்து லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டை விட்டுட்டு அவள் சர்ப்பத்தின் பேச்சுக்கு கேட்டதுனால ஏதேனை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இப்போ நம்ம மறுபடியும் ஏதேனுக்குள்ள போறோம். முழு சத்தியமே ஆடம் ஈவ் ஏடன் தான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இந்த பைபிள் முழுசும் ஆடம் ஈவ் ஏடன். ஆடம் வந்து கிரைஸ்ட், கிரைஸ்ட் வரும்பொழுது ஆடம் ரெஸ்டோர் ஆகிவிட்டது. இன்னைக்கு மனபாட்டி சபை வரும்பொழுது ஈவ் ரெஸ்டோர் ஆகிவிட்டா இப்பொழுது உலகம் வந்து நம்ம கையில வரணும். இந்த முழு உலகம் நம்ம கையில வரும்பொழுது அது ஏதேனா இருக்கும். அந்த மூணாவது காரியம் நடக்காம இருக்கு. சபையானது இன்னைக்கு வார்த்தைக்கு திரும்பி விட்டது. ஆடம் விழுந்து போன ஆடம் ஜீசஸ் கிரைஸ்ட் வரும்பொழுது அவர் செகண்ட் ஆடமாக வாழ்ந்து காண்பித்தார். ஆனா உலகம் வந்து இன்னும் அது சாத்தானுடைய கிரிப்பில் இருக்கிறது, மனுஷனுடைய ஆளுகையில் இருக்கு. அந்த கிரிப்பில் இருந்து ஆண்டவர் இந்த உலகத்தை விடுதலை ஆக்கி அங்க வந்து இதை நமக்கு தர வேண்டும். கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டிக்கு அது கொடுக்கப்பட வேண்டும். அந்த வேலைக்காக காத்திருக்கிறோம். அதனால எப்படி அவர் ஏதேனை விட்டு போனாங்களோ லீடர்ஷிப் வேர்டு லீடர்ஷிப்பை வந்து விட்டதுனால நம்ம முதலாவது லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டில் வந்தால் தான் ஏடனுக்குள்ள போக முடியும். அதே தான் ரிபீட் மாதிரி வருது. லீடர்ஷிப்பை முதல்ல புறக்கணிச்சாங்க, வார்த்தைக்கு ஆகிய அவள் கீழ்படியல, லீடர்ஷிப் ஆஃப் த வேர்ட் அவள் விடும் பொழுது சாத்தன் அவளை வஞ்சித்து ஏதனை விட்டு துரத்தப்பட்டார்கள். இப்பொழுது நம்ம மறுபடியும் அந்த ஏதனுக்குள்ள போகணும்னா நமக்கு லீடர்ஷிப் ஆஃப் த வேர்ட் வேணும். இப்போ நீங்க லீடர்ஷிப் ஆஃப் த வேர்ட்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏதனுக்கு போவீங்க. உலகத்தை ஆண்டவர் உங்க கையில கொடுக்க போறோம். இந்தியா மட்டுமல்ல முழு உலகத்தையும் நமக்கு தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? Come back into true Holy Ghost leadership. நம்ம பரிசுத்தாவின் வழி நடத்தலுக்கு லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டுக்கு நம்ம வந்தா இப்பொழுது நம்ம வார்த்தையினாலே வழி நடத்தப்பட்டால், இந்த மிடில் ஆஃப் அவர் லைஃப்ல நம்ம வழி நடத்தப்பட்டா நம்ம பின்பு நம்முடைய டெஸ்டினி வந்து மில்லினியம். ஆமே. த ரிச் யங் ரூலர், அந்த பணக்கார வாலிபனை பார்க்கும் பொழுது லீடர்ஷிப் என்ற செய்தி கொடுத்திருக்கிறார். 1965 வருஷம் டிசம்பர் மாதம் 7 அவருடைய கடைசி பிரசங்கம் கம்யூனியன், அதுக்கு முந்தின பிரசங்கம் லீடர்ஷிப், வழி நடத்தும் தன்மை என்ற தலைப்பிலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அதுல ரிச் யங் ரூலரை குறித்து, பணக்கார வாலிபனை குறித்து சொல்லுகிறார். பணக்கார வாலிபன் ஆண்டவட்ட வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு அவனதுல அன்பு கூர்ந்து, நீ வந்து கற்பனைகள் எல்லாம் கை கொள்கிற, சிறுவையிலிருந்து கை கொள்கிற, எந்த குறையும் அவன்கிட்ட இல்லை. நல்ல டினாமினேஷன் கிறிஸ்டின், நல்ல பெந்தேகாசல் கிறிஸ்டின். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னிடத்துல ஒரு குறை இருக்கிறது, உனக்கு உண்டானது எல்லாத்தையும் விற்று தருத்தரு கொடு, பின்பு என்னை பின்பற்றிவா, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றிவா, அப்பொழுது உனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். அவன் தரளான ஆசி உடையவனாக இருந்தனாலே அதெல்லாம் எப்படி நம்ம விட்டுட்டு இந்த லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டு, லீடர்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம எப்படி போக முடியும்? இது ஒரு கடினமான காரியம். இது ஈஸி லைஃப், ஈஸி லைஃப்ல இருந்துக்கிட்டு நம்ம வந்து ஆண்டவர் என்ன பேசினாரு, நான் பரலோக ராஜ்யம் போகணும் அப்படின்னு இருக்கிறாங்க. பெரிய பிரீச்சர், எங்க அப்பா வந்து 25 பிரேயர் ஹவுஸ் பிரேயர் டவர் தான் வச்சிருந்தாரு, நான் இப்ப 128 வச்சிருக்கிறேன். கோல்டு சில்வர் எல்லாம் இருக்கு, எல்லா அசட் எல்லாம் ஏராளம், பெரிய ரிச் மேன். அவங்க நினைக்கிறத விட காரியங்கள்லாம் நடக்குது. அவங்க மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுடைய மனைவி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கொண்டு இருக்கிறாள், ஜீன் பேண்ட் போட்டுக்கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறாள், ஆண்கள் போடுகிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு பேசினா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? கத்திருக்கு அது அருவறுப்பாக இருக்கிறது. ஆனால் அவங்க கொடுக்குறாங்க, யூடியூப்ல கொடுக்குறாங்க, எத்தனையோ 1000 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அவனுடைய லைஃப் ரொம்ப ப்ராஸ்பரஸா இருக்குது, ரொம்ப ஹெல்த்தா இருக்கிறாங்க, எல்லாம் நினைக்கிறதை விட எல்லாம் அவனுக்கு நல்ல மாதிரி கைகூடி வருது, ரொம்ப செழிப்பான வாழ்க்கை. இதோ ரொம்ப ரிச் பீப்புள், அவங்க யூடியூப்ல மெசேஜ் கொடுத்தா 100,000 பேர் பார்க்கிறாங்க. எப்படியாப்பட்ட உலகம்! ஆனா வார்த்தையினுடைய லீடர்ஷிப் இருக்குதா? அவங்களுடைய சொந்த பிளான் படி போகும்பொழுது ஐஸ்வர்யவான் தான் பார்த்தேன், இதெல்லாம் விட்டுட்டு அவனால வர முடியாது, அவன் கிறிஸ்துவை வார்த்தையின் லீடர்ஷிப்ல வர முடியாது. அதனால அவன் துக்கத்தோடு போய்விட்டான் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். அவனுடைய ஸ்டோரியினுடைய எண்ட் என்ன, அவனுடைய டெஸ்டினேஷன் அவனுக்கு இந்த மிடில் ஆஃப் த லைஃப்ல இந்த வார்த்தையின்படி லீடர்ஷிப்ல வரல, லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டுல வந்து இந்த ஐஸ்வர்யவன் வரல. அவனுடைய டெஸ்டினேஷன் எப்படி இருந்தது? அவன் வந்து ஒரு சொட்டு தண்ணிக்காக கெஞ்சுகிறான். அந்த லாசரு தண்ணீர்ல தன்னுடைய விரலை நனைத்து, ஒரு சொட்டு தண்ணீரை நாக்கில விட்டாலே எனக்கு போதும், இந்த அக்னி ஜுவாலையில. இதே போலதான் அந்த பெரிய பெரிய ரிச் பீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, பெரிய பணக்காரங்க. உலகம் அவளை அங்கீகரிக்கிறது, அவங்க கர்த்தர் தங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி பொய் தீர்க்க தரிசனமும் சொல்லுகிறார்கள். பெரிய பெரிய ரிச் பீச்சர்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க, சென்னையில இருக்கிறாங்க. கடைசியில அந்த ஐஸ்வர்யவானுடைய நிலைமை தான் அவனுக்கு கண்டிப்பா நடக்கும். அவங்க ஒரு சொட்டு தண்ணிக்காக வந்து கெஞ்ச வேண்டும், அக்னி ஜுவாலையில, ஹெல் ஃபயர்ல அவங்களுடைய டெஸ்டினேஷன் அது. அவனோட வந்து அது ஒரு பேரபிள் கிடையாது, ஐஸ்வர்யவான் லாசரை பற்றி தான கதை, அது வந்து ஒரு பேரபிள் ஓமை அல்ல, நடந்த சம்பவம். அது பேரபிள்னு ஆண்டவர் சொல்லல, திஸ் இஸ் நாட் ஸ்டேட்டட் அஸ் பேரபிள். அது அவனுடைய ஃபியூச்சர் லைஃப் என்ன, அவனுடைய டெஸ்டினி என்ன, அவனுடைய முடிவான வாழ்க்கை. மிடில் லைஃப்ல வந்து வார்த்தையானது அவனை சந்திக்கும் பொழுது, அந்த லீடர்ஷிப் அவன் புறக்கணிக்கும் பொழுது கடைசியா என்ன கிடைச்சிச்சு, அவனுடைய எண்ட் என்ன? அவன் ஒரு ஈஸியர் லைஃப் செய்ய வேண்டும், நல்ல ரிச்சாவும் இருக்கணும், எல்லா சொகுசையும் அனுப்பணும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கணும், இதோ நம்ம பல ராஜ்யமும் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லீடர்ஷிப்பை அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலை. சாஃப்ட் லைஃபை பண்ணணும்னு நினைச்சாங்க. அவங்களுடைய கேரக்டர் மோல்ட் ஆகலை. இது அவள் வந்து பல்லோகத்துக்கு அந்த போக முடியாத பாதாளத்திலே வாழு வேதனைப்படுவான். அங்கேயும் அவன் ஆர்குமெண்ட் ஸ்பிரிட் அவனை விட்டு போகலை. அவரா சொல்றாரு, இங்கே அங்கேயும் போக முடியாது, பா ரெண்டுக்கு பெரிய பழப்பு இருக்கு. நீ பூமியில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நீ சந்தித்தா, அந்த லீடர்ஷிப்பை நீ புறக்கணிச்சா, உன்னுடைய மிடில் ஆஃப் த லைஃப்ல நீ வந்து கிரைஸ்ட கொண்டு வரல, அதனால நீ இங்க வேதனைப்படுறான்னு சொல்லும் பொழுது அப்பா வந்து அங்கேயும் ஆர்குமெண்ட் பண்ணுகிறான். என்ன ஆர்குமெண்ட் பண்ண, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, இந்த லாசரு போய் உயிரோட போயிட்டு அங்கே சொன்னான்னா அவங்க எல்லாம் நம்புவாங்க அப்படின்னு சொல்றான். இவனுடைய சொந்த கருத்தை தான் அங்கேயும் பேசுறான். அங்க கூட அவன் வந்து ஆபிரகாம் சொல்லும் பொழுது அப்படியான்னு கேட்டுக்கிடணும். ஆபிரகாம் சொல்லுது ட்ரூத்த சொல்றாரு. ஆபிரகாம் சொல்ல வார்த்தையை கேட்காம இவன் தன்னுடைய சொந்த கருத்தை, அவன் மரிச்சா கூட அவனுடைய புத்தி மாறல, அவனுடைய கேரக்டர் மாறல. ஆர்குமெண்ட் ஸ்பிரிட், சிலருக்குள்ள இந்த ஆர்குமெண்ட் ஸ்பிரிட் இருக்கவங்க நமக்கு எல்லாம் ஒத்து வர மாட்டாங்க. நல்லா பேசலாம், ஒரு காரியத்தை சொல்லலாம், ஆனா வந்து குற்றப்படுத்துற மாதிரி ஒரு பாசரை பேசும் பொழுது அது வந்து தப்பான காரியம், அல்ல பேட் ஸ்பிரிட் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்பிரிட்டை நான் வந்து விரும்பல. அதே போல ஆபிரகாம் சொன்ன கருத்துக்கு மாறான கருத்து, தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லுகிறான். இவன் செத்து போனவன் போனா நம்புவாங்க. அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, அங்க வந்து பாசஸ் இருக்கான், மோசையின் அங்க வந்து ஆசாரியன் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுக்கு கீழ்படியலன்னா மறித்து போய் ஒருத்தன் சொன்னாலும் கீழ்படிய மாட்டார்கள் என்று சொல்லுகிறான். அதனால பாருங்க, அவன் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி இருந்தா அவனுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்கும். அவன் பல்லவ ராஜ்யத்துக்கு போறதுக்கு நல்ல ஃபிட்டா இருப்பான். இப்பொழுது அவன் நரகத்துக்கு போறதான் ஃபிட்டா இருக்கிறான். அவன்கிட்ட இருக்கிற ஆர்குமெண்ட் ஸ்பிரிட் அவனை நரகத்துக்கு தான் கொண்டு சொல்லும். என்னுடைய சொந்த கருத்து என்னவென்றால், அவன் வந்து உண்மையிலேயே அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்திருப்பான்னா அவனுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு அப்போஸ்தலனாக மாறி இருப்பான். அவன் எவ்வளவு இழந்தானோ அதை ஆண்டவர் பல மடங்கு அவனுக்கு கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. கடைசியில அவன் பல்லவ ராஜ்யம் போயிருப்பான், எல்லாத்தையும் இழந்து போனா என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் வந்து உலகத்தையே காசு கொடுத்து வாங்கிட்டான்னு வச்சு, இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா யூரோப் ஆப்பிரிக்கா எல்லாத்தையுமே ஒரு மனுஷன் வந்து அதை தனக்குன்னு வாங்கி கொள்ளுகிறான்னு வச்சுக்கொள்ளுங்க. இங்க இருக்க யாராயிலும் நீங்க அப்படி வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கொள்வோம், உங்களுக்கு சமாதானம் இருக்குமா? உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா? நிச்சயமா சந்தோஷம் சமாதான ப்ராப்ளம் அதிகமா இருக்கும். அதனால மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயம் பண்ணாலும் நமக்கு ஒரு 4 சென்ட் இடம் இருந்தாலே நம்ம பெருமையா நினைக்கிறோம். உலகத்தையே அவன் ஆதாயம் பண்ணினாலும், தனக்கு சொந்தமாக்கி கொண்டாலும், தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? இந்த ஐஸ்வர்யவானுடைய நிலைமை தான் அவனுக்கு இருக்கும். அதனால இந்த மிடில் ஆஃப் த லைஃப் ஃப்ரம் கிராடில் டு கிரேவ் வந்து இது ஒரு மிஸ்ட்ரியா இருக்கிறது. நம்ம வந்து இந்த மிஸ்ட்ரியை வந்து நம்ம இதை ஜெயிக்கணும்னா, இந்த பிறவி கடலை நம்ம கடக்க வேண்டும் என்றால், நமக்கு வந்து என்ன செய்யணும் என்றால், நமக்கு லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டு வேணும். ஆண்டவர் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மெசேஜுக்கு நன்மையானாலும் தீமையானாலும், கஷ்டமானாலும் ப்ராப்ளம் ஆனாலும், அதுக்கு கீழ்ப்படிஞ்சு இருப்பது தான் நல்லது. காரியத்தின் கடைத்தொகையை கேட்பமாக, தேவனுக்கு பயந்தவடைய கற்பனை கை கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை அதுதான். ஆமென். ஆமென். அதனால அவனுடைய ஸ்டோரியினுடைய முடிவு, எண்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து ரொம்ப பேடா இருக்கிறது. அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான், ஹெல் ஃபயர்ல இருந்தான். அவனுடைய ஆசிகள் அவனுக்கு உதவி செய்ய முடிஞ்சதா? அதனால கேட்டுக்கு போற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிப்பெறல அநேகர். ஜீவனுக்கு போற வாசல் வழி நெருக்கு இடது நெருக்கமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிற சிலர் பக்கத்துலாம் இருக்கும், இங்கதான் இருக்குது வாசல் வாக்கத்துல. எத்தனை சபைக்கு இருக்கு பாருங்க, இங்க இருந்து பின்வாங்கி போய் வேற சபைக்கு போவோம். இது ஜீவ வழி, அவன் மரண வழிக்கு போறான். எத்தனை பேர் இந்த நேரத்துக்குரிய செய்தியை விட்டுட்டு போறாங்க. இல்லை கோயம்புத்தூர்ல போகும்பொழுது மேடையில் என் பக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருந்தார், கரூர்லேருந்து வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, பாஸ்டர் உங்க பிரசங்க ஒன்று விடாம நான் கேட்கிறேன், உங்களை போல யாருமே பிரசங்கம் பண்ணலையேங்கிறார். உங்களை போல இதுவரைக்கும் ஒருத்தரும் பிரசங்கம் பண்ணலங்கிறார். பெருமைக்கு யார் சொல்லலை, அவர் சொன்ன வார்த்தையை தான் சொல்றேன். எதுக்காக சொல்றேன், இந்த இடத்துல அவ்வளவு மெசேஜ் கிடைக்குது. இதை விட்டும் பின்வாங்கி போறாங்களே, இதுக்கு விரோதமாக இருக்கிறவங்களுடைய நிலைமை எப்படின்னு பாருங்க. அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து அந்த அறிக்கை வருது. ஒருத்தர் உங்களை போல பிரசங்கம் பண்ணல பாஸ்டர்ங்கிறார். அவ்வளவு மெசேஜ் இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம், எவ்வளவு மெசேஜ் கேட்கிறோம். இந்த வேர்டு நம்மளை வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. லீடர்ஷிப் ஆஃப் தி வேர்டு. நமக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. நான் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மைக்கு ஏது வாய் முடிப்பார். நம்ம சொந்த வழி நடத்தல் வேண்டாம். ஆண்டவரே என் சொந்த வழி போடி போக வேண்டாம். செல்ஃப் லீடர்ஷிப் எனக்கு வேண்டாம். ஐ ட்ரஸ்ட் இன் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிற அதை செய்யும். நானா பெரிய ஆளா மாறிய போறேன், அதை சாதிக்க போறேன், இதை சாதிக்க போறேன். வேண்டாம் ஆண்டவரே, நீர் எதற்காக என்னை பிடித்தீரோ அது நிறைவேறட்டும். இதுதான் லீடர்ஷிப் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். உலகத்தின் மக்கள் வந்து பெரிய சாதனை செய்ய போறோம், அதை செய்ய போறோம், இதை செய்ய போறோம். செல்ஃப் லீடர்ஷிப்ல போகும் பொழுது முடிவு மரண வழிகளாயிருக்கு. ரூத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையினுடைய மிடில் ஆஃப் த லைஃப் என்னன்னு தெரியாது. நகோமி சொல்ற, நான் வந்து இன்னைக்கே ஒரு மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்றா கூட அது பெருசா வரக்குள்ள உனக்கு மேரேஜ் பண்ண முடியுமா? முடியாது. உனக்கு எப்படி மாப்பிள்ள கிடைக்கும்? அந்த ஓர்பால் மாதிரி நீனும் போயிட்டேன்னா உனக்கு மாப்பிள்ள கிடைக்கும். நீ கல்யாணத்தை கட்டிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், குழந்தை பெற்று சந்தோஷமா வாழலாம், குடும்ப வாழ்க்கை செய்யலாம். என்ன நம்பி வந்து நீ என்ன பிரயோஜனம்? நான் ஓல்டு லேடியா மாறிட்டேன், என்கிட்ட எந்த சொத்து சுகம் ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து நிறைவுள்ளவளாக வந்தேன், இப்பொழுது ஒன்னும் இல்லாதவளாய் போகிறேன். என் வாழ்க்கை வந்து மாறாளாக கசப்பா மாறிவிட்டது. நீ ஏன் என் கூட வர்ற அப்படி சொல்லும் பொழுது அவ என்ன சொன்னா? இத மரணமே அல்லாமல் வேற எந்த காரியம் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவளுடைய மிடில் ஆஃப் தி லைஃப் மிஸ்ட்ரி. அவளுக்கு மேரேஜ் நடக்குமா? அவளுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைக்குமா? அவளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா? ஒன்னும் அவளுக்கு தெரியாது. ஆனா லீடர்ஷிப் ஆஃப் தி வேர்டு. ஹல்லேலூயா. வார்த்தையின் வழிநடத்தல போனா ஓர்பால் வந்து தன்னுடைய சொந்த வழிநடத்தல போகும்பொழுது இந்த பெண் வந்து வார்த்தையில போகும்போது அவளுடைய லைஃப் எப்படி மாறினது? எனத்தான் மீட்பர் அவளை விவாகம் செய்து எப்படி அந்த அவள் வந்து வாழ்க்கை மாறினது, அவளுடைய எந்த எவ்விதமாய் இருந்ததுன்னு பாருங்க. அதனால அருமையாளே, நம்ம நம்முடைய எந்த என்ன வந்தால் உலக பிரமாண எந்த நான் சொல்லல, நம்ம கடைசியில கிறிஸ்துவை விவாகம் செய்கிறோம். ஹல்லேலூயா. மேரிட் வித் தி வேர்ட். ஹல்லேலூயா. அவரோடு கூட நம்ம எப்பொழுதும் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்பொழுதுமே எங்க இருந்தா எப்படி இருக்கும்? இங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓல்டா மாறிடுறாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிஞ்சாச்சு, இப்ப ஓல்ட் ஆயிட்டோம், ஒண்ணுமே செய்யும். அங்க எப்பொழுதும் எங்க எல்லாம் இருக்கிறோம்? எப்பொழுதும் ஆக்டிவா, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும், எப்பொழுதும் அழகாக இருக்கிறது. என்ன ஒரு எண்டு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். மேரி த சன் ஆஃப் மேன், லிவிங் வித் த சன் ஆஃப் மேன் ஆல் த்ரூ த எட்டர்னிட்டி. அந்த நித்திய காலமாக இருக்கும் பொழுது அவரோடு கூட வாழ்வது என்ன ஒரு சிலாக்கியம் நமக்கு எண்டு நமக்கு தெரியும். நம்முடைய டெஸ்டினி நமக்கு தெரியும், நம்முடைய ஆரம்பம் நமக்கு தெரியும். ஆனா மிடில் ஆஃப் த லைஃப்ல லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டு வேணும். அப்படி லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டு இருக்கும் என்றால் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால செல்போனை பார்க்கறதும், அதை பார்க்கறதும், இதை பார்க்கறதும், மனம் போல ஜீவிப்பதும், நாளெல்லாம் வீணாக்குவது, நீங்க சொந்த வழி மாம்சத்தின்படி நடக்கும் பொழுது. நீங்கள் மாம்சத்தின்படி நடந்தால் சாவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு பிரணாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒரு சாட்சி, அவருடைய வாழ்க்கையில் நடந்ததில்ல, ஒரு சகோனுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சியை பிரதர் பிரணா சொல்லுகிறார். ஃபெய்த் வித்தவுட் ஒர்க்ஸ் இஸ் டெட். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்ற தலைப்பிலே 50வது வருஷம் 8வது மாதம் 22வது தேதி பிரதர் பிரணா ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். அந்த செய்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அங்கே பிரதர் பிரணாமிட்ட ஒரு மனுஷன் வர்றான். அந்த மனுஷன் பேரு சரிட். சரிட் என்றதானே ஒரு சகோதரன் வந்து பிரதர் பிரணாம வந்து நான் ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புத்தி சொல்றேன்னு நினைக்காதேங்க. யூ ஆர் மிஸ்டேக் இன் தேர். நீ இவங்க வந்து ஒரு தவறு செய்கிறீங்க. உங்களுக்கு நிறைய பேர் பர்சன்ட் கொடுக்குறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் யார்ட்டையுமே அதை வாங்க மாட்டேங்கிறீங்க. You are cost those people for not receiving their present. அவங்களுடைய present கொடுக்கும் பொழுது வேண்டான்னு சொல்றீங்க. you cause them to lose their reward. அவங்களுக்கு பலன் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை கிடைக்கிறதுக்கு நீங்க தடையா இருக்கிறீங்க. அவங்க ஆசீர்வாதத்தை இழந்து போறதுக்கு நீங்க தடை. நீங்க அதை ரிசீவ் பண்ணா ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க வேண்டான்னா அவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாங்க? பிரதர் பிரனாண்டா விதமாக சொல்ற பிரதர் பிரனாம் வந்து ஆரம்ப ஊழியத்தில் வந்து இந்த 50 வருஷம் எல்லாம் யார்த்தையும் எதுவுமே வாங்க மாட்டார். அவிதமான ஒரு மென்டாலிட்டி உடையவராக இருந்தார். அதனால இந்த இது இவர் வந்து அப்படியாக சொல்லுகிறார், யூ ஆர் மிஸ்டேக்கன் தேர், நீங்க விதமான செய்யறீங்க. இட் இஸ் மோர் பிளஸட் டு கிவ் தேன் இட் டு ரிசீவ், வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம் என்று அந்த வார்த்தையை வந்து சரிட் என்ற சகோதரன் ஃபீனிக்ஸ் அரிசோனால இருக்கிறார், அவர் அவிதமாய் சொல்லுகிறார். அந்த சரிட்டினுடைய லைஃபை குறித்து பிரதர் பிரனாம் விதமாய் சொல்லுகிறார். அவர் வந்து ரொம்ப ஏழை, அந்த மனுஷன் ரொம்ப ஏழையாக இருந்தார். அவங்க அப்பாவும் ஒரு ஏழை, அதனால அவர் எதுவும் சேர்த்து வைக்கலை. ஜான் சரிட் அவர் வந்து 15 வயசாக இருக்கும், அபவுட் 15 இயர்ஸ் அகோ, 15 வருஷத்துக்கு முன்னதாக அவர் ஆப்பிள் வித்தார். மார்க்கெட்டில் செல்லிங் ஆப்பிள்ஸ், அவருக்கு கொஞ்சம் வருமானம் அந்த ஆப்பிள் வித்தனால ஏதோ கொஞ்சம் வருமானம் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, ஹி ஹேட் அன் இம்பீடிமெண்ட் ஆஃப் ஸ்பீச், தொத்தி தொத்தி பேசுவார், பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ஃப்ளூவெண்டாக பேச முடியாது, அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அவர் வந்து கத்தரை நம்பி ஜீவித்தார். அவர் இளம் பிரயாணத்திலிருந்து அவர் ஒரு பையனாக இருக்கும் பொழுது, பாய் இருக்கும் பொழுது, ட்ரஸ்ட் இன் த லார்ட், கத்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தார். அவர் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுத்தால், எனக்கு வந்து குழந்தைகளை கொடுத்தால், நான் வந்து அவர்களை கத்தருக்கு ஏற்ற பயத்திலே வளர்ப்பேன் என்று அவர் அவிதமாக நினைத்தார். மற்ற மையங்களை போல பெண்கள் பின்னால சுத்துறவரா இல்லை, கத்தரா எனக்கு ஒரு மனைவியை தர வேண்டும், அப்படி தந்தால் நாங்கள் வந்து கத்தருக்காக ஜீவிப்போம் என்று சொல்லுகிறார். I would be awful of trying to talk to young ladies. பெண்களோடு அவர் பேசுறது கிடையாது. I want to be married and have children. நான் மேரேஜ் முடிச்சு எனக்கு பிள்ளை குழந்தைகள் வேண்டும். I am going to serve you. கத்தருக்கு சேவை செய்வேன். And you give me a wife. ஆண்டவரே எனக்கு ஒரு மனைவியை கொடுத்தால் நான் கத்தருக்காக வாழ்வேன் சொல்லும் பொழுது, He committed it to the Lord. Age about 25. 25 வயசாக இருக்கும் பொழுது அவர் அவ்விதமாக பொருத்தனை பண்ணினார். அதே போல அவருக்கு வந்து ஒரு நல்ல மனைவி கிடைத்தது. He couldn't have a better one than what he has got. ஆண்டவர் கொடுக்கிறதற்கும் மேலான ஒரு ஒன்று இல்லை. God gave him a lovely little saint. ஒரு அழகான ஆண்டவர் ஒரு பெண்ணை அவருக்கு கொடுத்தார். ஆனால் என்னன்னா, அவர் வந்து அவர் தன்னுடைய மனைவியை அதிகமாக நேசித்தார். ஆனால் குழந்தை இல்லை. She was barren. அவள் வந்து குழந்தை இல்லாதவளாக இருந்தாள். He was married for many, many years. 10 years, no children. 10 வருஷம் மேரேஜ் ஆகியும் குழந்தை இல்லை. அவருடைய வேலை என்னன்னா, காங்கிரீட்டை கட் பண்ணுவது, காங்கிரீட்டை உடைப்பது, அதாவது பில்டிங்கை உடைப்பது, அந்த வேலை தான். ஒரு மணி நேரத்துக்கு 25 சென்ட் தான் கூலி, ரொம்ப சொற்பமான கூலி. இதை வச்சு தான் அவர் வந்து குடும்ப வாழ்க்கை நடத்தினார். அவருடைய மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதன் மீது கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை சேர்த்து $1,500 3.5 உள்ளதான ஒரு வீட்டை அவங்க வாங்குறாங்க. அந்த வீட்டை வாங்கி அதில் சந்தோஷமாக குடியிருந்து கொண்டு கூலி வேலை தான் செய்கிறார். இப்படி கூலி வேலை செய்யும் பொழுதும் அவங்க வந்து கத்தருக்காக ஜீவித்தாங்க. அதில் ஒரு நாளில் ஆண்டவர் அவர்கிட்ட சொப்பனத்தில் சொன்னாராம், அந்த ஃபீனிக்ஸ் வந்து டாக்டர் ஷட்டன் என்கிறவர் அன்னைக்கு எழுப்புதல் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு வீடு கிடையாது, சொந்தமாக வீடு கிடையாது. அல்லது வந்து அவர் வந்து அங்கே எழுப்புதல் கூட்டம் நடத்தும் பொழுது இவருக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் வந்து பேசுகிறாராம், உன் வீட்டை அவருக்கு கொடுத்துரு, உன்னுடைய உடைமைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு, உன் ட்ரெஸ் எல்லாம், உன் மனைவி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீ வீட்டை காலி பண்ணிட்டு அவருக்கு அந்த சல்டன் அந்த அவருக்கு வந்து அந்த வீட்டை கொடுத்துருன்னு சொல்லும் பொழுது, 10 வருஷம் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து அவர் அந்த வீட்டை வாங்கியிருக்கிறார். கத்தர் என்ன சொல்லுகிறார், அந்த வீட்டை நீ வந்து அந்த போதகருக்கு கொடுத்துருன்னு சொல்லும் பொழுது, அவனுடைய மனைவியிட்ட சொல்லும் பொழுது மனைவியும் உடனே ஓகே சொல்றாங்களாம். He went and told her. She said, "All right, dear." She believed in her husband. அவள் தன்னுடைய புருஷன் மேல நம்பிக்கை வைத்திருந்தார். If the Lord said for you to do that, கத்தர் உங்கள்கிட்ட அப்படி செய்ய சொன்னார் என்றால் God's got something else for us to do. ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால மனப்பூர்வமாக அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்து அந்த சல்தனே என்ன சொல்றாரு, உங்களுக்கு வீடு இல்லை, நீங்க எப்படி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, கர்த்தர் சொன்னார் உங்களுக்கு கொடுக்க சொன்னார், நாங்கள் கொடுத்துட்டோம், நாங்கள் மனப்பூர்வமாக கொடுத்தோம். கர்த்தர் சொன்னார்னா கீழ்ப்படிஞ்சு தானே ஆகணும். லீடர்ஷிப் ஆஃப் த வேர்ல்டு.
ஆமென்.
ரொம்ப வந்து வெயிட்டான மனுஷன், 225 pounds weight, 100 kilos மேல வெயிட். அதனால அவர் விதமான வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு நாள் ஒரு ரிச் லேடி, ஒரு பணக்கார பெண் வந்து, ஒரு அம்மா வந்து, எங்க வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கிறது, அந்த வேலைகள் பில்டிங் சம்பந்தமான வேலை இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் போய் அந்த வேலையை செய்து கொடுக்கிறார். அதன் பின்பு அந்த அம்மா என்ன சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு முன்னால ஒரு ரூம் இருக்கிறது, அந்த ரூமை வந்து உங்களுக்கு ஃப்ரீயா தந்துட்டேன், நீங்க அந்த ரூம்ல வாழுங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் அவருடைய மனைவியும், இது அவனுக்கு வீடு கிடைச்சி விட்டது. இப்பொழுது அந்த சிறிய அறையில அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 1 year கழிச்சு அந்த அம்மா வந்து அந்த சொப்பனத்துல என்கிட்ட சொன்னாரு, நீங்க தானியல் போல உண்மையா இருக்கிறீங்க, கர்த்தரை நேசிக்கிறீங்க, அதனால என்ன செய்யணும், உங்களுக்கு $10,000 லோன் தருகிறேன், நீங்க அதை வச்சு பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லுற பொழுது, எனக்கு பிசினஸ் பண்ணலாம் தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, கர்த்தர் சொன்னார் இந்தாங்க செக் வச்சிடுங்க, நீ $10,000 கொடுத்துட்டாங்க. ஒரு டாலர்னா 70 rupees. அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், என்ன செய்வது, ஒரு வீடு அங்க விலைக்கு வந்தது, அந்த வீடை வந்து $2,000 வாங்கி, 5 rooms உள்ளதான வீடு அன்னைக்கு $2,000 கிடைச்சிருக்கு. $2,000 வாங்கி அதை கொஞ்சம் எல்லாம் நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி அதை அவரும் அவன் மனைவியும் சேர்ந்து நல்ல புது வீடா மாத்தி அதை வந்து $6,000 வித்துட்டாங்க. இப்படி வீடு வாங்கி அதை சரி பண்ணி அதை விற்கும் பொழுது பெரிய மல்டி மில்லினியரா மாறிட்டார். அவர் பிரணாம் அந்த பீனிஷில் வந்து கூட்டம் நடத்தும் பொழுது, நீங்க ஒரு பைசா செலவு பண்ணாண்டாம், எல்லா செலவும் என்னுடையது அப்படின்றாங்க. உங்களுக்கு தங்கிறது பராமரிக்கிறது எல்லாம் ஏன் செலவு அப்படின்னு பிரணாம நேசித்தார். பின்பு என்ன செய்யறதுனாலும் அவருக்கு முதல்ல அந்த 10 years பிறகு பேரனா இருந்த அவனுடைய மனைவிக்கு முதல்ல கேள் பிறக்கிறது, ரெண்டாவது பாய் பிறக்கிறது, மூணாவது கேள் பிறக்கிறது, 3 பிள்ளைகள் அங்க பிறக்கிறது. ஊழியத்தை ஸ்பான்சர் பண்ணுகிறவராக ஒரு மேனேஜராக அவர் மாறிவிட்டார். பின்பு பிரதர் பிரணாம் அவருக்காக ஜெபிக்கும் பொழுது, God restored his speech back to him again. அவருடைய வாய் தொத்துவாயா இருந்தது, நல்லா பேச ஆரம்பிச்சிட்டார். அதுவும் சோமாயி விட்டது, குழந்தைகளும் பிறந்து விட்டது, ரிச் மேனாவும் மாறிட்டார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் கர்த்தருக்கு உண்மையா இருந்தார். லீடர்ஷிப் ஆஃப் த வேர்ட், புவர் மேன். நாங்க வேலை பார்க்கறதுல எப்படி முன்னேற முடியும், என்ன பாருங்க, காங்கிரீட்டை உடைக்கிற மனுஷனா ஆண்டவர் இப்படி ஆசி வச்சிருக்கிறார். இந்த தொழிலில் வருமானமே கிடையாது, இந்த பிசினஸ்ல வருமானம் கிடையாது, இப்படி சொல்றவங்களாம் நிறைய இருக்கிறாங்க. எது பார்த்தாலும், எந்த வேலை பார்த்தாலும் ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும். இங்க சரிட்டு நமக்கு ஒரு உதாரணமா இருக்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். இத கர்த்தர் வந்து அவருக்கு வந்து எட்டர்னல் லைஃப் கொடுத்தார். எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுத்தார். இவ்விதமான சாட்சியை நம்ம வாசிக்கிறோம். அவர் வந்து என்ன செய்தார் என்றால், எல்லாத்திலேயுமே அவர் வந்து கர்த்தரை கனப்படுத்துவது, எல்லாத்திலையும் அவர் உண்மையாக இருந்தார் என்று பின்னால இருக்கிற காரியங்கள் எல்லாம் சொல்றார். Gives his tithes to the Lord of everything he makes. He is just blessed. அவர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவராக மாறினார். அதே போல நமக்கு மிடில் ஆஃப் த லைஃப் நமக்கு தெரியாது, பாஸ்டர் ரொம்ப துன்பம் வருமா, சோதனை வருமான்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க சரி நமக்கு உதாரணமா இருக்க, நீங்க கர்த்தரை நம்பி இருந்தா இது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. இங்க இந்த மிடில் ஆஃப் த லைஃப் நமக்கு சீக்ரெட்டா இருந்தாலும், மிஸ்ட்ரியா இருந்தாலும், இதோ நமக்கு வியாதிகள் வரலாம், நமக்கு துன்பங்கள் வரலாம், நமக்கு போராட்டங்கள் வரலாம், கலகங்கள் வரலாம், குழப்பங்கள் வரலாம், ஆனா கர்த்தர் என்ன செய்யறா, எல்லாத்தையுமே வந்து தீமைக்கு ஏதுவா அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாய்களவை, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான வேலை நடத்துவார். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அவருடைய லீடர்ஷிப் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட் நமக்கு இருக்கும் என்றால் நம்ம ராப்சர்ல பங்கு பெற முடியும். நம்முடைய எண்ட், நம்முடைய டெஸ்டினி நமக்கு, எத்தனை பேருக்கு டெஸ்டினி தெரியும், உங்களுடைய முடிவு, வாழ்க்கையின் முடிவு ராப்சர், உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு மில்லினியம், நியூ ஜெருசலேம், நம்முடைய டெஸ்டினி நமக்கு தெரிகிறது. சந்தேகமே கிடையாது, ஒரு பிரசன்ட் சந்தேகம் கிடையாது. இந்த சபையானது எல்லாரும் அந்த இதுல வரணும். என்னுடைய முடிவு ராப்சர். இப்பொழுது நான் வார்த்தையினாலே வழி நடத்தப்பட்டோம். அதுக்கு முன்னதாக நான் வார்த்தையினாலே வழி நடத்தப்படணும். வார்த்தையினாலே நான் வழி நடத்தப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன் என்றால் என்னுடைய முடிவு எனக்கு நிச்சயமா தெரியுது. உங்களுடைய லைஃப் வந்து எண்ட்லெஸ் எட்டர்னிட்டி, அதுக்கு முடிவே கிடையாத ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. இது சீக்கிரத்தில் பாஸ் ஆயிரும். மனசுலாத்துக்கு வந்து எத்தனையோ வருஷம் ஆயிட்டு, எனக்கு ஏதோ 4-5 வருஷம் அந்த மாதிரி தான் தெரியும். இன்னும் இருக்க போற வருஷமும் அது ஒரு 2-3 வருஷமா கடந்துடும். இப்பந்தான் நம்ம நியர் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ள நியருக்குள்ள அடுத்த நியர் வருது. என்ன காலம் வேகமா போகுது. வாழ்க்கையானது ஒரே ஒரு லைஃப் தான் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். அது சீக்கிரமாய் கடந்து போகும். இந்த சிறிய வாழ்க்கையை, இந்த குறைந்த வாழ்க்கையை வந்து மிடில் ஆஃப் அவர் லைஃப் வந்து லீடர்ஷிப் ஆஃப் த வேர்ட் இருக்கும் என்றால் ஆண்டவர் இங்கேயும் நம்மை ஆஸ்வதிப்பார், இன்மையிலும் ஆஸ்வதிப்பார், மறுமையிலும் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆமே. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நமக்கு லீடர்ஷிப் ஆஃப் த வேர்ட் மிடில் ஆஃப் த லைஃப்ல கத்தரை நம்பி இருப்போம் என்றால் அவரை பிரியப்படுத்துவோம் என்றால் தேவகுமாரனை இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம இணைக்கப்பட்டு அவரோடு கூட நித்திய காலமாக வாழும். ஒரு பயம் இல்லை, ஒரு வியாதி இல்லை. என்லெஸ் எட்டர்னிட்டி, எட்டர்னல் ஜாய் நமக்கு. அங்கே லவ் அண்ட் பீஸ், அன்பும் சமாதானம் தான் அங்கே இருக்கு. இன்னைக்கு உலகம் அன்பிலே இல்லை, சமாதானத்தில் இல்லை. அன்பு தணிந்து போனது, சமாதானம் எடுக்கப்பட்டது. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக உலகமானது அவிதமாக இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார். அந்த எட்டர்னிட்டி நம்ம இப்பொழுது கொஞ்ச காலம் இந்த லீடர்ஷிப்புக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் இங்கேயும் ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிப்பார். அந்த வாழ்க்கையை நம்ம பெற முடியும். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார், சாத்தான் எவ்வளவு பொல்லாதவனாக இருக்கிறார். இந்த ஏதென், இந்த சாட்டானிக் ஏடன் எவ்வளவு வஞ்சிக்கப்படதாக இருக்கிறது, எவ்வளவு துன்பம் நிறைந்ததாக இருக்கிறது. நம்ம கொஞ்ச காலம் பொறுமையாக அந்த வழி நடத்தலுக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால், வார்த்தையை விட்டு விலகாதபடி நிலைத்திருப்போம் என்றால் பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகவே இருக்கு. இதை ஒரு கதையை போல நம்ம இந்த வாழ்க்கையை கழித்து போடலாம். இந்த லைஃப் வந்து ஒரு ஸ்டோரியை போல முடியுது. ஆனால் ஸ்டோரி வந்து சோகமான முடிவல்ல, சந்தோஷமான முடிவாக இருக்கிறது. நம்முடைய லைஃப் சந்தோஷமாக முடிவடைகிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது. ஆண்டவரே, நீர் என்னை ஆயத்தப்படுத்தும். நான் என்னை பரிசுத்தாவின் ஆளுகைக்கு லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டு. இந்த செய்தி மகத்தான ஒரு செய்தி. இந்த மகத்தான செய்தியை நம்ம எல்லாரும் நேசிக்கிறோம். அந்த லீடர்ஷிப்பை எனக்கு தாரும் என்று நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கத்த துணை. உண்மை வழி நடந்திடும் கத்த துணை. தங்களவன் மீது வைத்திடுவார், கருத்தை காத்திடுவார். தங்களவன் மீது வைத்திடுவார், கருத்தை காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும், கைவிட காத்திடும் கர்த்தரின் ரங்களை நாம் பற்றிக்கொள்வோம். கைவிட காத்திடும் பரம்பரின் எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இம்மட்டும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து உம்மை ஆராதிக்கும், உம்முடைய வார்த்தையை தியானிக்கும், எங்களுக்கு கொடுத்த சலாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் ஜீவிக்கிறோம், கொடிய காலத்தில் ஜீவிக்கிறோம். அதனால நாங்கள் லீடர்ஷிப் ஆஃப் த வேர்ல்ட்ல இருக்கிறோம். வார்த்தையின் வழி நடத்தலில் நாங்கள் இருக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தலின் கீழே நாங்கள் இருக்கும் பொழுது எல்லாமே நன்மை கேதுவாய் நடக்குது. ஜோசப் லைஃப்ல எப்படி நன்மை கேதுவாய் நடந்ததோ, ரூத் லைஃப்ல எப்படி நன்மை கேதுவாய் நடந்தது, அந்த சாரிட் லைஃப்ல எப்படி நடந்ததோ, அதே போலதான் எங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்குது. நீர் ஆசீர்வதிக்கும் தேவனாயிருக்கிறீர். உலகத்தில் இருக்கிற அந்த ராஜ்யத்தை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிற ராஜ்யம் பெருசா இருக்கிறது. இது எல்லாத்தையுமே ஜெயிக்கிறதா இருக்கிறது, எல்லாத்தையும் நொறுக்கி போடுகிறதா இருக்கிறது, சாத்தானுடைய கிரியைகளை நொறுக்கி போடுகிறதா இருக்கிறது. நான் எங்களோட லைஃப் வந்து எங்களுக்கு பிகினிங் தெரிகிறது, முடிவு தெரிகிறது. ஆனால் இந்த உலகத்தில் இந்த மிடில் ஆஃப் த லைஃப்ல நாங்கள் நம்முடைய வழி நடத்தும் தன்மையை உடையவர்களாக இருப்போம் என்றால், லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டு எங்களுக்கு இருக்கும் என்றால், அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்தால் எங்களுடைய டெஸ்டினி, எங்களுடைய ஸ்டோரியினுடைய முடிவு சந்தோஷமாயிருக்கும். ஆண்டவரே, அந்த இதை சந்தோஷத்தை ஒருவர் இழந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் அந்த லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டு எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய செல்ஃப் ஆண்டவரே அந்த லீடர்ஷிப்பில் இராதபடி, நாங்கள் லீடர்ஷிப் ஆஃப் த வேர்டில் இருக்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஜெயம். எல்லா சூழ்நிலையும் நீர் மாற்றுகிறவர். வாழ்க்கையில் இருக்க எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறவராக இருக்கிறீர். இப்பொழுது ஜோகனாக்கி இருக்கிற ஜுரத்தை அப்புறப்படுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவளுக்கு இருக்கிற ஜுரம் மற்றும் கைகால் வலி எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த குழந்தைக்கு சுகத்தை தருவீராக. இன்னும் யார் யார் சுகவீனமாக இருக்கிறார்களோ எல்லா குழந்தைகளுக்கும் சுகத்தை தாரும். பெரிய சிறியவர் எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தாரும். நாங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த உலகத்திலே நாங்கள் கர்த்தரால் வழி நடத்தப்பட உதவி செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் ஆண்டவர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், சர்வ வல்லமலாராயிருக்கிறீர். உங்களுடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தும். நாங்கள் அதை கண்டு கர்த்தர் நல்லவர், அவர்களை நடத்துகிறார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக. இயேசுவே, நீர் நாம் ஒவ்வொருத்தருடைய லைஃபை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஏற்படுத்தியிருக்கிறதா ஆகாரத்தை ஆசீர்வதித்து நாங்கள் சந்தோஷத்தோடு புசித்து செல்ல நீர்தாமே கிருபை தருவீராக. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நானே நின்றவரை கண்டு வாழ்த்துவேன். காரையில் நான் நின்றவரை என்று வாழ்த்துவேன். தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார் எடுத்தாரேசு. தன் கரத்தை நீட்டி ரட்சிந்தரே தேவனுக்கு மகிமை. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.